මීළඟට ගරු ක්‍රිෂ්ණන් කලේශේලි මන්ත්‍රීතුමිය ඔබතුමියට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எதிர்க்கட்சியின் உறுப்பினரான திரு ராதாகிருஷ்ணன் ஐயா இன்று எடுத்த, அதாவது நிலையக் கட்டளை 19 கீழ் எடுத்துள்ள இந்த விவாதம் தொடர்பாக உண்மையிலே அவருக்கு நாம் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். நன்றி சொல்வது மாத்திரமல்ல, சின்ன வருத்தமும் ஒன்று இருக்கின்றது என் மனதில். ஏனென்று கேட்டால், சென்ற காலங்களில் மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்து மலையக மக்களின் உரிமைகளுக்கு, அதாவது மலையக மக்களின் 200 வருட கால வரலாற்றில், அதேபோல் இந்த நாட்டில் எமது பாராளுமன்றம் உருவாகி 76 வருட கால ஆட்சிக்குள் சென்ற காலங்களில் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அமைச்சர்களாக இருந்தவர்கள்தான். ஆனால் இன்று நாம் தேடி பார்க்கும் போது, உண்மையிலேயே மலையகத்தில் வாழும் எமது உறவுகள் மிகவும் கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயம்தான். அவரது அந்த விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட கருத்துக்களை பார்க்கும் போது, மலையகத்தில் உள்ள வீடு காணி தொடர்பாக, மலையகத்தில் உள்ள நிர்வாக முறை தொடர்பாக, மலையகத்தில் உள்ள கல்வி தொடர்பாக, சுகாதாரம் தொடர்பாக சகலதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சென்ற காலங்களில் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட காரணங்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமான நாங்கள் இந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியது, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தரப்பினருக்கும் தனித்தனியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கையை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை, வளமான ஒரு வாழ்க்கையை, அழகான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கம். அதன் அடிப்படையில் பார்க்கும் போது, மலையகவாழ் மக்கள் இன்னமும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதில் பிரதானமான ஒன்றுதான் அவர்களது வீடு காணி பிரச்சனை, அவர்களது வீதி பிரச்சனை. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் கலந்துரையாடி அதற்கான சில செயல் திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 200 வருட காலம் இந்த நாட்டிற்கு தேசிய வருமானத்தில் பெரிய பங்கினை ஈற்றிய எமது மக்களுக்கு, அவர்களது கல்வியை எடுத்துக்கொள்ள போனால், உண்மையிலே எமது உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அவர்களது கல்வி பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது என்று. பொதுவாக எடுத்துக்கொள்ள போனால், மலையகத்தில் விசேடமாக நுரையீரல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளுக்கு மேலாக, மலையகத்தில் உள்ள 500 பாடசாலைகளுக்கு மேலாக அவர்களுக்கான உண்மையான உறுதி அவர்களுக்கு இல்லை, அந்த பாடசாலைகளுக்கு இல்லை. இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைத்து இதுக்கான உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது விசேடமாக எமது பெருந்தோட்டத்துறை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களின் தலைமையில் இந்த கமிட்டியை உருவாக்கி, அந்த கமிட்டியின் மூலமாக மலையகத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல்தான் மலையகத்தில் உள்ள வைத்தியசாலைகளும் அப்படித்தான், அது தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. அதையும் எமது அரசாங்கத்தின் கீழெடுத்து அரசாங்கத்தை, அதாவது தோட்டத்தில் உள்ள மலையகத்தில் உள்ள வைத்தியசாலைகள் அல்லாது தேசிய ரீதியாக இந்த வைத்தியசாலைகளை எடுத்து அதற்கான சகல அந்தஸ்துகளையும் வழங்கி, அதற்கான சகல சொத்துக்களையும் வழங்கி, அதையும் சீர்திருத்த வேண்டிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்ச்சியாக பார்க்கும் போது, இவர்கள் கூறிய இந்த விவாதமானது. உண்மையிலேயே இவர்கள் குறிப்பிட்டபடி இவர்களது சென்ற காலங்களில் மலேக மக்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமைகள் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதில் சில உரிமைகளை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் தான், ஆனாலும் அவர்களது நிரந்தரமான வாழ்வின் தீர்மானம், நிரந்தரமான வாழ்வின் முடிவுகள் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த இவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பிரேரணையில் முக்கியமான ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்று கேட்டால், இவர்கள் சகலதும் செய்துள்ளார்கள், ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த 1.5 வருடங்களாக கணக்கில் எடுத்ததாக தெரியவில்லை தோட்ட மக்களை. இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக 2023 அக்டோபர் 15 ஹெட்டனில் வைத்து நாங்கள் வெளியிட்டோம். மலையக மக்களின் வாழ்க்கையின் எதிர்காலத்தை எப்படியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவோம் என்ற ஹெட்டன் பிரகடனம். இதில் முதலாவதாக நாம் குறிப்பிடப்பட்டது, மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக அல்ல, இவர்கள் தோட்டப்புற மக்கள், தோட்டத்தில் வாழ்பவர்கள், இந்திய வம்சவழி மக்கள் என்று அவர்களை தனியாக குறிப்பிடுவதல்ல, இந்த நாட்டின் தேசியத்தோடு இணைக்கப்பட வேண்டும், அதற்காக அவர்களது உரிமையான மலையகம் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்த கௌரவம் வேற யாருக்கும் அல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு. அது மாத்திரமல்ல, அந்த ஹெட்டன் பிரகடனத்தின் மூலம் நாங்கள் மலையகத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அவர்களது தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்வோம் என்ற ஒரு தீர்மானத்துடன் இருந்த அரசாங்கம் இன்று மலையக மக்களின் இரண்டாவது தேவையாக மலையக மக்களின் சங்க சம்பள அதிகரிப்பை சென்ற வரவு செலவு திட்டத்தில் கொடுத்துள்ளோம். அது மாத்திரமல்ல,
வீடு காணி
என்று கூறும் போது, நன்றி அவர்களே, வீடு காணி என்று கூறும் போது உண்மையிலேயே இந்திய வீட்டு திட்டம் அல்லாது பெருந்தோட்டத்துறை அமைச்சினால், இந்த அரசாங்கத்தினால் தற்பொழுதும் 396 வீடுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தினால் இந்திய வீட்டு திட்டம் அல்லாது கிட்டத்தட்ட 10,000 வீடுகள் கட்டுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், சென்ற காலத்தில் பாரிய இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு 2 தோட்டங்கள் இருந்ததால்தான், ஒன்று பூனாங்கல கபரகல, அதே போல் தலவக்கல ஓல்டேம். இவர்கள் பல வருட காலமாக முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், உறவினர்களின் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கபரகல தோட்டத்தில் உள்ள மக்களை எடுத்துக்கொள்ள போனால், ஒரு தேயிலை தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 54 குடும்பங்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகுதான் அவர்களுக்கான காணியை தீர்மானித்து அந்த 54 உறுப்பினர்களுக்கும் அந்த 54 நபர்களுக்கும் சகல வசதிகளுடனான வீடுகள் கட்டி முடிவு நிலையில் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒல்டின் தோட்டத்தில் உள்ள அந்த மக்கள் கிட்டத்தட்ட 24 குடும்பங்கள் பல வருட காலம், அது கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள் அவர்கள் உறவினர்கள் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது 24 வீடுகளும் கட்ட ஆரம்பித்து தற்போது பாதி அளவு முடிந்துள்ள நிலையில் உள்ளது. அதனால் நான் கூற விரும்புகின்றேன், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேவை, உண்மையிலேயே மலையகத்தில் வாழும் மக்களுக்கு உண்மையான சந்தோஷமான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதுதான். அதன் அடிப்படையில் பார்க்கும் போது அவர்களது வீட்டு உரிமை, காணி உரிமை, அவர்களது கல்வி உரிமை, சுகாதார உரிமை, அந்த மலையகத்தில் வாழும் இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பாக உண்மையான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஹட்டன் பிரகடனத்தை வெட்டி வெளியிட்டது. அது மாத்திரமல்லாது, பலமான நாடாளகான வாழ்க்கை என்ற எங்களது கொள்கை பிரகடனத்திலும் மலையக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சகல தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராளிகளா இல்லாது நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு உதவி செய்யுங்கள். மலையக மக்களின் வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.